ஆஸ்திரேலியர்கள் மது அருந்தும் அளவில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக புதிய ஆய்வுகள் கூறுகின்றன. மதுவின் விலையேற்றம் மற்றும் மது விற்பனை நிலையங்கள், அதாவது பப்ஸ் ஆகியவற்றின் வியாபார நேரத்தில் ஏற்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகள் ஆகியன காரணமாகவே இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதென நம்பப்படுகிறது. ஆனாலும் கடந்த 10 வருடங்களில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புகளின்படி இந்த வீழ்ச்சியில் இன்னும் முன்னேற்றம் காண இடமுண்டு. அதாவது மது அருந்தும் அளவில் இன்னும் வீழ்ச்சிக்கு இடமுண்டு. இங்கு வெள்ளிக்கிழமைகளில் பொதுவாக அநேகமான வேலையிடங்களில் மதிய இடைவேளையின் போது வெளியே சென்று உணவுடன் 1 அல்லது 2 பியர் எடுப்பது பொதுவான வழக்கமாகியுள்ளது. 1841 இருந்து சிட்னியில் மிக பிரபல்யத்துடன் இயங்கி வரும் த லோர்ட் நெல்சன் ஹோட்டேல் எந்த நாளுமே குடிமக்களால், அதாவது ஆல்கஹோல் நுகர்வோரினால் நிரம்பி வழியும். ஆனால் அண்மைக்காலமாக இதில் வித்தியாசத்தை தாம் உணர்வதாக கூறுகிறார் அந்த பப்பின் நிர்வாக இயக்குநரான பிளேயர் ஹெய்டன்.
People are a lot more discerning and a lot more careful about what they're drinking, and so they're drinking quality rather than quantity. From a sense of origin as well, people are very conscious of where they're, what they're drinking and where it's from.
ஆய்வுகளின்படி சராசரியாக ஒருவர் உட்கொள்ளும் ஆல்கஹோலின் அளவானது வருடமொன்றிற்கு 10.8 லிட்டரில் இருந்து ஏறக்குறைய 9.7 லிட்டராக குறைந்துள்ளது. ஆனால் இளைஞர்களை பொறுத்தமட்டில் இன்னும் அவர்கள் ஆபத்தான மட்டங்களிலேயே குடிக்கின்றனர். இருப்பினும் குறைந்தளவான இளைஞர்களே இப்படியான செய்கைகளில் ஈடுபடுகின்றனர். இதேவேளை ஏறத்தாழ 1/5 முற்றாக மதுவிலிருந்து தாம் விலகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதில் ஜேன் பீகாக் என்பவரும் அவரது தோழியும் ஒரு வருடத்திற்கு மேலாக தாம் மதுவை கையில் எடுத்ததில்லை என கூறுகிறார்கள்.
It was a really easy way of cutting costs when we first came here. But then, you know, 15 months later or whatever it is, it just turns out that we didn't really miss it. So that's the primary reason.
மது மீதான வரியின் அதிகரிப்பும் மது அருந்துவோரின் வீழ்ச்சிக்கான பல காரணங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இது பற்றி இந்த ஆய்வினை நடத்திய அமைப்பான ஆஸ்திரேலியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேரை சேர்ந்த டிம் பியர்டு இப்படி தெரிவித்தார்.
Trading hours have been restricted in a lot of locations, more so than they have in the past, and also the density of outlets, so the availability of pubs to drink at and places where you can buy takeaway alcohol. It's basically wherever there's been density reductions, we've found reductions in relative consumption of alcohol in those areas too.
இதேவேளை பல்கலாசார சமூகங்களில் மது உட்கொள்வோரின் விகிதங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது.
While 22% of Australians abstained from alcohol in 2013, when you look at the non-English speaking background population, it's close to 50%.
இது உண்மைதான் எனவும் தனது இங்குள்ள பிலிப்பினோ சமூகத்தில் ஆல்கஹோல் உட்கொள்வோர் ஒப்பீட்டளவில் மிக குறைவே என்கிறார் ஐரீன் பிரின்ஸ்மேட்.
We were never groomed to drink over a meal or even taste alcohol until we left our country.
ஆனால் மது பற்றிய ஆய்வறிக்கையில் உள்ள அனைத்துமே நல்ல செய்தி என கூறிவிட முடியாது. ஆய்வுகளின்படி 18-24 இடைப்பட்டோர் குடிப்பது மிகவும் அதிகமாக உள்ளது. அதில் 47% ஆபத்தான அளவில் ஆல்கஹோல் உட்கொள்கின்றனர். ஆல்கஹோல் பாவனையால் அல்லது அதற்கு அடிமையானோர் பலர், குறிப்பாக 40களில் உள்ளோர் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொலைதூர பகுதிகளில், அதாவது ரூரல் ஆஸ்திரேலியாவில் மதுப்பாவனையை கைவிட முடியாமலுள்ளோர் சிகிச்சை பெறும் விகிதம் மிகவும் அதிகரித்துள்ளது. 10 கணக்கெடுப்புகளின்படி மதுவை அருந்துவதற்கு முன்னர் 1-2 சிந்திக்க தொடங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இது ஆஸ்திரேலியர்களின் குடிப்பழக்கத்தில் ஏற்பட்ட பெரிய மாற்றத்தை பிரதிபலிப்பதாக கூறுகிறார் டிம் பியர்ட்.
It certainly appears so. The abstaining rate has really come up quite dramatically over that 10-year period, and even shorter, really. I mean, we looked at 2004 to 2013, and we found that the proportion of Australians that don't drink 10 years ago was about 17%, and it's now 22%. And when you think about that in terms of sheer numbers, that's a significant increase in people who just aren't touching alcohol full stop.